ஆண்டவரே, என் மன்றாட்டு உமது திருமுன் வருவதாக, என் மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை திருப்பலியில் நாம் எல்லோரும் இணைந்து இறையாசிரை வேண்டி வந்திருக்கிறோம். கரையில்லாத கருணையை நம்மீது நிறைவாய் பொழியும் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் கண்கொண்டு பார்க்கிற தெய்வம், இதோ இந்த பலியின் வழியாக நம்மை புது ஆற்றலை தந்து ஞானத்தால் நிரப்ப காத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நாம் மைய சிந்தனையாக எடுப்பது, நீங்களும் கடவுளின் நண்பராகலாம் என்பதுதான். இறைவனின் நண்பர்களாக வாழ இறை ஞானம்தான் நமக்கு அடிப்படை தத்துவமாய், ஒரு குவாலிட்டி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், அடிப்படை காரியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இறை ஞானத்தை தரக்கூடிய அந்த ஆவியானவர் நம்மை நிறைவாய் நிரப்பவும், இந்த நாள் முழுவதும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நம் பக்தியோடு பங்கெடுத்து இறைவன் தருகிற இறை ஞானத்தை பெற்று கடவுளின் நண்பனாய் நாம் தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டி இந்த பலியில் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆவினுடைய வல்லமையை ஞானத்தை வேண்டுவோம்.
Oh.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதன் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஜெபிப்புமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவோடு அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்போடு உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இயல் 7, இறைத்திருவசனங்கள் 22 மற்றும் இயல் 8, இறைத்திருவசனங்கள் 1. ஞானம் ஆற்றல் கொண்டது. அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது மனிதநேயம் கொண்டது, நிலைபெறாதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கின்றது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர். கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாதது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறைதோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேற எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது, இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது. ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாதது. ஞானம் 1 கோடி முதல் 1 கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah.
பச்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடன், நான் அவனுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 17 அதிகாரம் இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்லவும் முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பலீரென மின்னி ஒளிர்வது போல மானுட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்போது இணைந்து கடவுளுடைய அருளோடு சிந்திக்க, அதை வாழ்வாக்க இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பிரியமானவர்களே, நிறைய விளம்பரங்கள்லாம் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். நீங்களும் பணக்காரராகலாம் அப்படின்னு புத்தகம் இருக்குது, நிறைய விளம்பரம் போடுகிறாங்க. அதுபோல் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறாங்க பற்றி அவர் சொல்லுவாங்க, நீங்களும் அப்பாவாகலாம், நீங்களும் அம்மாவாகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா கொடுக்குறாங்க பற்றியெல்லாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஸில் இன்னைக்கு நானும் ஒரு தலைப்பை அப்படி யோசித்தேன். அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்களும் இயேசுவின் நண்பராகலாம், நீங்களும் கடவுளின் நண்பராகலாம். எப்படி ஆக முடியும் ஃபாதர் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை இன்னைக்கு நாம் இணைந்து சிந்திப்போம். எல்லாருக்கும் எதற்கு ஆசை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இயேசுடைய நண்பராக இருக்கணும், அவர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றத எல்லாருக்குமே கட்டாயம் ஒரு துளியளவாவது ஆசை இருக்கும். ஏனென்று சொன்னால், நீ உன் நண்பனை சொல், நான் உன்னை யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இயேசு என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமிதம். ஏனென்று சொன்னால், அவடம் இருக்கிற அந்த சாயலை வைத்து எனக்கு நற்பெயர் கிடைக்கும் என்று கூட நாம் நினைக்கலாம். இல்லைனா அவட இருக்கிற சாயல் நமக்குள்ளே இருந்தால் நாமும் கடவுள் மனிதனாய் வாழ முடியுமே அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லவா. அதை மையப்படுத்தி தான் நீங்களும் இயேசுவின் நண்பராகலாம் அப்படின்ற ஒரு தலைப்பை நான் சிந்திக்க எடுத்திருக்கிறேன். இயேசுவின் நண்பராவதற்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் இயேசுவின் நண்பர் ஆக வேண்டும் என்று சொன்னால், ஞானம் உள்ளவராக நாம் இருக்க வேண்டும். அதை ஞானத்தினுடைய பன்முகங்கள் என்ன, அந்த ஞானம் எங்கிருந்து பிறக்கிறது, அந்த ஞானம் எப்படிப்பட்ட குடைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். குறிப்பாக இன்றைக்கு இந்திய தேசம், இது பெரும்பாலும் வெளிப்படையாக கொண்டாடப்படாத ஒரு விழா, இன்றைக்கு தேசிய கல்வி நாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. அபுல் கலாம் ஆசாத், நம்முடைய நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர், அவருடைய பிறந்த நாளை மையமாய் கொண்டு தேசிய கல்வி நாள் என்றும் இன்றைக்கு இந்தியாவிலே நாம் நினைவு கூறுகிறோம், அதை அனுசரிக்கிறோம். அப்போது அறிவு என்பது கல்வியோடு தொடர்புடையது. இன்னைக்கு சரியாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். தேசிய கல்வி நாளை அனுசரிக்கிற இன்றைக்கு அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதுதான் கல்வி என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நாம் ஞானத்தை பற்றியும் நாம் இந்தியர்களாக இருக்கிற நாம் சிந்திக்கலாம். குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் அங்கமாயிருக்கிற நமக்கு இயேசுவின் நண்பராவதற்கு அறிவு மட்டுமல்ல, அறிவை கடந்த இறைஞானம் தேவை என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். ஒரு முறை ஒரு ஊரில் மூன்று பேர் இருக்கிறாங்க. அந்த மூன்று பேருக்குள்ள ஒரு சண்டை. மூன்று பேருமே ஆன்மீகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆன்மீக பயணத்தில் தன்னை ஞானி என்று அவர்களுக்குள்ளாக போட்டி வருகிறது. நான் பெரிய ஞானியா, நீ பெரிய ஞானியா என்று. அப்போ அவங்க மூணு பேருமே முட்டி மோதுகிற பொழுது அந்த ஊரில் ஒரு மூத்த ஞானி ஒரு மூத்த குடி ஒருவர் இருக்கிறார். அவர் அந்த பக்கமாக வரும்போது இவங்க மூணு பேரும் அவங்களுக்குள்ள சண்டை போடுறதை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து கேட்கிறார், நண்பர்களே உங்களுக்குள் என்ன பிள்ளைகளா சண்டை என்று கேட்கிற பொழுது சொன்னார், நாங்கள் மூன்று பேருமே சரியான முறையில் பயிற்சி முடித்திருக்கிறோம், மூன்று பேருமே திறமைசாலிகளாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் மூவருக்குள் யார் ஞானத்தில் முத்தி பெற்றவர் என்பது எங்களுக்குள் ஒரு சின்ன ஒரு உரையாடல் வந்து கொண்டிருக்கிறது, அதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாராம். உடனே ஞானி சொன்னாராம், நான் உங்களுக்கு கண்டுபிடித்து தரவா என்று சொல்லி கேட்டாராம். ஆ சரி, நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். சரி, நான் உங்களை நம்ம ஊரில் இருக்கிற உயரமான மலைக்கு கொண்டு போய் நிறுத்துவேன். அந்த மலையில் நிறுத்திட்டு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே, தவறான பதில் சொன்னால் நான் உங்களை மலையிலிருந்து கீழே பிடித்து தள்ளி விடுவேன் என்று சொன்னாராம். அப்போது யோசிக்கிறாங்க, நம்ம மூணு பேரும் இவ்வளோ நாள் இருந்து இதுவரை யார் ஞானின்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறத விட நம்ம மூணு பேரில் ஒருத்தர் ஞானின்னு நமக்கு தெரிஞ்சாவே போதும். மூணு பேருக்குமே சவாலுக்கு ஒத்துக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு மலை உச்சிக்கு போகிறார். உச்சியிலேருந்து கீழே விழுந்தால் உயிர் தப்புறதுக்கு வழியே இல்லை. அப்புறம் உயரமான ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே கூட்டி வச்சுட்டு இந்த கதையை சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிற இந்த கதையை தான் அந்த ஞானி வந்து அந்த மூன்று சிறிய ஞானிகளுக்கும் சொன்னாராம். ஒரு முறை ஒரு புலி, குட்டி போட்ட புலி பசியோடு இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு மான், குட்டி போட்ட மான், அதுவும் பசியோடு இருக்கிறது. புலிக்குட்டிக்கு பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த புல் அந்த தாய் புலி உணவு தேடி வருகிறது. அதுபோல மானும் தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உணவை தேடி அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பசியோடு வருகிற இந்த தாய் புலி உணவு தேடி வருகிற அந்த மான் தாயை வந்து பார்த்துரு, தாய் மானை பார்த்துருது. உடனே இந்த புலி போய் அந்த தாய் மானை அடித்து கொன்று போட்டு விடுகிறது. கதை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த மூத்த ஞானி கேட்கிறார், இதில் முதல் ஆள்கிட்ட கேட்கிறார், புலி செஞ்சது சரியா தப்பா, அதான் கேள்வி. உடனே அந்த முதல் ஞானி சொன்னார், புலி செஞ்சது தப்பு, அது எப்படி செய்யலாம், தன்னுடைய தாய் வரும் என்று காத்து கொண்டிருக்கிற அந்த குட்டி மான்களுக்கு இந்த புலி செய்கிற துரோகம் அல்லவா, தன்னுடைய தாயை இழந்தது அந்த குட்டிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு அல்லவா, அதனால இந்த புலி செஞ்சது தவறு என்று அந்த ஞானி சொன்னாராம். உடனே பிடிச்சி முதல் ஆளை கீழே தள்ளி விட்டார். உடனே சொன்னாராம், அது எப்படி சரியாக வரும், அது எப்படி சரியாக வரும், அப்போது தன்னுடைய தாய் வரும் என்று உணவு கொண்டு வருவாள் என்று காத்து கொண்டு இருக்கிற இந்த புலிக்குட்டிக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விடுமே என்று சொன்னாராம். இப்போ ரெண்டாவது ஆளை பார்த்து கேட்குறார், சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது ஆள் புலி செஞ்சது சரியாக தப்பா. உடனே அவன் யோசிக்கிறான், முதல் ஆள் வந்து தவறுன்னு சொன்னால் உடனே கீழே பிடிச்சி தள்ளி விட்டார், அதனால் நம்ம சரின்னு சொல்லிடுவோம் சொல்லிட்டு அது செய்தது சரிதான். ஏனென்று சொன்னால் தன்னுடைய குட்டிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த தாய் புலிக்கு இருக்கிறதல்லவா என்று இவன் சொன்னானான். சொன்ன அவனையும் பிடிச்சி கீழே தள்ளிவிட்டார். இப்போது சொல்கிறார், அது எப்படி நியாயமாகும், அது எப்படி நியாயமாகும், அப்போ அந்த குட்டிகளுக்கு செய்கிற துரோகம் அல்லவா, அப்போ இது இந்த குட்டிகளுக்கு செய்கிற துரோகம் அல்லவான்னு மாற்றி மாற்றி புலிக்குட்டியை காரணம் காமிக்கிறாரு, அங்கிட்ட மான் குட்டியை காரணம் காமிக்கிறார். இப்போ மூணாவது ஆள் அவனை கேட்டார், நீ சொல்லு தம்பி புலி செய்தது சரியா தப்பா அப்படின்னு. அவன் அப்படியே மேலேயும் பார்க்குறான் கீழேயும் பார்க்குறான். புலி செஞ்சது சரின்னு சொன்னவனையும் தள்ளி விட்டாரு, புலி செய்தது தவறு என்று சொன்னவனையும் தள்ளி விட்டார். என்னடா பதில் சொல்லாமல் யோசித்து பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நிமிர்ந்து சொன்னானா, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அவர் சொன்னாரா, நீ தாண்டா சரியான ஆள், ஞானத்தின் பிறப்பிடம் இங்கே இருக்குதான் இருக்கிறது, எங்கு தெரியவில்லை இல்லாமல் என்கிற ஒன்று எங்கு பிறக்கிறதோ அங்கு தான் இறை ஞானம் பிறக்கிறது அப்படின்னு அந்த ஞானி சொன்னதாக ஒரு கற்பனை கதைன்னு கூட வச்சுக்கோங்களே. இதுதான் உண்மை. எல்லாம் தெரிந்தவனுக்கு ஞானம் ஒருபோதும் கை கூட போவதே இல்லை. எல்லாம் தெரிந்தது என்கிற எண்ணத்தை எனக்கு தருவதே எனக்குள் இருக்கிற அறிவு தான், எனக்குள் இருக்கிற அறிவு தான். இன்றைக்கி டாக்டரேட் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் டாக்டரேட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. அவர்களெல்லாம் அந்த துறையில் தாங்கள் பாண்டித்தியம் பெற்று விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண எளிய மனிதனுடைய கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்மளும் பார்க்குறோம்ல, எங்களுடைய எத்தனையோ அறிஞர்களை பார்க்குறோம். இன்றைக்கு குருக்கள்லேயுமே எத்தனையோ போய் நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு டாக்டரேட், ரெண்டு டாக்டரேட், ஃபிலாசபி டாக்டரேட், தியாலஜி டாக்டரேட் படித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் ஒரு நற்செய்தியை விளக்கி சொல்கிறதோ, அல்லது எளிய மக்கள் கேட்கிற ஒரு சாதாரண கேள்விக்கு அவங்க நிலைக்கு அவர்களால் இறங்கி பதில் சொல்ல முடியவில்லை. அது வந்து குறையல்ல, அவர்களுடைய குறையல். அவர்கள் படித்திருக்கிறார், நிறைய தெரிந்திருக்கிறது. ஆனால் தெரிந்ததை யாருக்கு சொல்கிறோமோ, அவர்கள் நிலை என்ன என்பது தெரியாமல் நான் பேசுகிறோம். படித்த அறிவு எங்கு போகிறது? ஆனால் ஞானம் இருக்கிறதே, அது எளிய மக்களுக்கும் பதில் சொல்லும். அதுதான் இயேசுவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார், உலகத்தை படைத்த கடவுளுடைய மகனாக இருக்கிறார். எல்லாம் அறிந்தவராக இருந்தாலும் கூட அந்த எளிய மக்களோடு பேசுகிற பொழுது, இங்க பாருங்க, கடுகு விதை இருக்கு பார்த்தீங்களா? அந்த கடுகு விதை பூமியில போடும் போது ரொம்ப குட்டியானதா இருக்குது, ஆனா வளர்ந்து வருகிற பொழுது அது பலன் தருகிறது அல்லவா, அதுதான் நிறையாச்சு அப்படின்னு சொல்றார். அந்த மக்களுக்கு புரியக்கூடிய எளிமையான விதத்தில் சொல்றார். எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு காரியத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்றாரு பார்த்தீங்களா, அதுதான் ஞானம். ஆண்டவர் பல நேரங்களில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வாழ்ந்ததை காட்டிலும் தன்னுடைய ஞானத்தோடு பல நேரங்களில் அவர் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல விவிலியத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒரு கதாபாத்திரம் யாருன்னா சாலமோன். 1 அரசர்கள் 3வது அதிகாரத்தில் 5-10 வரை இருக்கிற அந்த பகுதியை வாசிங்களே. சாலமோன் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் கனவில் தோன்றி அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேள் என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், என் தந்தைக்கு நீர் இந்த அரசாட்சியை கொடுத்தீர், அவருக்கு என்னை மகனாய் கொடுத்தீர், அவருக்கு பிறகு என்னை அரசனாக மாற்றியிருக்கிறீர், நான் அரசனாக வந்திருக்கிறேன், இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். அதைத்தான் சொல்லுகிறார், உன் மக்களுக்கு நீதி வழங்கும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும், இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் கேட்டது ஆண்டவருக்கு உரியதாய் இருந்தது. அன்புக்குரியவர்களே, சாலமோனுக்கு தெரிந்திருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வல்லங்களையும் விட, அல்லது எனக்கு கீழ் இருக்கிற அந்த மக்களை ஆண்டு நடத்துவதற்கு அவர்கள் தேவைக்கு பணம் கொடுத்தால் போதும் என்று அவர் நினைக்கவில்லை. அவர்கள் துடித்து எழுகிற பொழுது, அவர்கள் கொதித்து எழுகிற பொழுது, அவர்கள் அதிகாரத்தை கொண்டு அடக்குவதற்கு எனக்கு படை வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை, அல்லது தான் பாதுகாப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் இருந்து கொள்வதற்கு எனக்கு அருமையான ஒரு அரண்மனை வேண்டும் என்று கேட்கவில்லை. இல்லை, நான் ஆண்டுகள் பல இருந்து என் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், எனக்கு ஆயிலை கூட்டி கொடுங்கள் என்றெல்லாம் சாலமோன் கேட்கவில்லை. அவர் கேட்டது என்னவென்று சொன்னால், நான் வாழ்கிற நாட்களில் எனக்கு பொறுப்பில் கொடுத்திருக்கிற இந்த அரசு பணியை, இந்த அதிகார பணியை நான் சரியாக செய்வதற்கு, ஞானம் வலுவாத நிலையில் நான் செயல்பட, நீதியை வழங்குவதற்கு இறை ஞானத்தை தாரும் என்று அன்றைக்கு சாலமோன் கேட்டார். அன்பு இறைப்பிள்ளைகளே, நாமும் ஞானத்தை கேட்டோம் என்று சொன்னால் கடவுளின் நண்பராக முடியும், இயேசுவின் நண்பராக முடியும். சரி, இப்போ ஞானத்தின் ஒரு சில பண்புகளை இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாலமோனின் ஞான நூல் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சில பகுதிகளை பார்ப்போம். ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகிறது என்று சொன்னால், ஞானம் தனித்தன்மை கொண்டது என்று சொல்லுகிறது. ஞானம் தனித்தன்மை கொண்டது. 10:1-11, அத்தோடு நானும் ஒன்று என்று வாழ்வதற்கு ஞானம் தேவையல்ல. வெந்த சோத்தை தின்னுட்டு விதி வந்தால் சாவோம் அப்படின்னு நினைக்கிற மனுஷனுக்கு ஞானம் தேவையில்லை, அங்கெல்லாம் ஞானம் செயல்படாது. ஞானமுள்ள மனிதன் தனித்துவம் கொண்டவனாக இருப்பான். சாலமோனை பார்த்தேன் இல்லையா, எவ்வளோ தனித்துவத்தோடு இருக்கிறார் பாருங்க, தனித்துவத்தோடு இருக்கிற. உங்கள் வீட்லையும் என் வீட்லையும் நம்ம பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை நான் சொல்லுவேன், ஒரு படிக்கலை, 1வது கிளாஸ் கூட படிக்கல. நான் தான் எங்கள் அம்மாவுக்கு கையெழுத்து போடுறதுக்கே சொல்லி கொடுத்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள, அல்லது எங்கள் வீட்டு சொந்த பந்தத்துக்குள்ளே, ஏன் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு இடையில் வருகிற சின்ன சின்ன சண்டைகளில் கூட எங்கள் அம்மா எடுக்கிற முடிவு அவ்வளோ ஞானமாக இருக்கும். படித்தா அந்த அறிவு வந்துச்சு அவங்களுக்கு, எந்த ஏட்டுக்கல்வி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. ஆனால் கடவுள் பக்தி, கடவுளிடம் கேட்ட அந்த ஞானம் அவருக்கு அவ்வளோ தூரம் உதவியது. எத்தனையோ பேரை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஞானத்தோடு ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இதுதான் தனித்துவம். அப்படிப்பட்டவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக தெரிவாங்க, அது ஞானத்தை கொடுக்குற ஒரு தனித்துவமான ஒரு காரியம். இரண்டாவது, இந்த ஞானம் இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் என்ன எதை தருகிறது? மன அமைதியை தருகிறது. மன அமைதியை தருகிறது. நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க, மன அமைதி இருப்பதற்கு எது தேவை? எது கேளுங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். மன அமைதியாக இருக்கணும்னா அமைதியான மனநிலைக்கு எது தேவை? ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அமைதியான சூழல் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கடவுள் நம்பிக்கை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. மன அமைதி வேண்டும் என்று சொன்னால் தூய உள்ளம் வேண்டும், அவ்வளோதான். மனசு தூய்மையாக இருந்தால் தன்னால் மனசு அமைதியாக இருக்கும். வெளியில் எவ்வளவுதான் சண்டைகள் சச்சரவுகள், வெளியில் என்னதான் கூச்சல்கள் இருந்தாலும் என் மனம் தூய்மையான மனமாக இருந்தது என்று சொன்னால் எனக்குள் ஒரு அமைதி இருக்கும். அது அன்னை மரியாவிடம் காண முடிந்தது. எவ்வளோ பிரச்சனை யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து, குழந்தை பிறக்கிற செய்தி கொடுக்கப்பட்டதுலேருந்து, எகிப்துக்கு தப்பி ஓடியதுலேருந்து, கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் இந்த புரிதலில் இருந்த ஒரு சின்ன இடர்பாடுகளுக்கு மத்தியில், அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசு அமைதியாக இருந்தது. அதனால தான் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்கிறது என்று சொன்னார் என்று சொன்னால், அவள் மன அமைதி கொண்டிருந்தார். அந்த மன அமைதிக்கு காரணம் அவளுடைய தூய எண்ணம், அவருடைய தூய உள்ளம், அதுதான் அவருக்கு காரணமாக இருந்தது. இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் மூன்றாவதாக ஞானம் எதை தருகிறது என்று சொன்னால், எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அது தெளிவானதாகவும் கூர்மையாகவும் இருக்கிறது என்று சொல்கிறது. ஞானம் தெளிவாகவும் கூர்மையுள்ளதாகவும் இருக்கிறது. அதை நம்ம இயேசுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு படித்து நம்ம அறிவை நிறையா பெருக்கிக்கிறோம் பார்த்தீங்களா. அதில் வந்து அறிவு எப்போதும் தெளிவை நோக்கி நம்மை வழி நடத்தாது. என்னுடைய பார்வையில் நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், அறிவு இன்றைக்கு ஒரு காரியத்தை உண்மை என்று சொல்லும், அதே காரியத்தை நாளைக்கு இல்லைன்னு சொல்லும். இன்னைக்கு ஒரு காரியத்தை உண்மைன்னு சொல்லும், அதே காரியத்தை நாளைக்கு தவறு அப்படின்னு சொல்லும். எப்படி ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விளக்கம் சொல்கிறேன் பாருங்களேன். உலகம் தட்டையானது அப்படின்னு சொன்னது அறிவு தான் இல்லையா? உலகம் தட்டையானது அப்படின்னு சொன்னதும் ஒரு அறிவு தான். அதே அறிவினுடைய வளர்ச்சி பெருக்கம் கூடுகிற பொழுது அந்த அறிவினுடைய வெளிச்சத்தின் காரணமாக கலிலியோ சொன்னாரு, உலகம் உருண்டையானது என்று சொல்லுகிறார். உடனே அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ தட்டை என்று சொன்னதும் அறிவுதான், அதை இல்லை என்று சொன்னதும் அறிவுதான். அதை உருண்டை என்று சொன்னவனை, அல்லது கோள வடிவில் இருக்கிறது என்று சொன்னவனை கொன்றதும் அறிவுதான், பின்னாளில் அதை ஏற்றுக்கொண்டதும் அறிவுதான். அறிவு காலத்துக்கேற்றார் போல வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. காலத்திற்கேற்றார் போல ஒரு வளர்ச்சி நிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஞானம் அப்படி அல்ல, அது கடவுளிடந்து வருகிறது. அது நிலையானது, அது நிரந்தரமானது, மாற்றமில்லாதது, அது தூய்மையானது. எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம், ஞானம் தெளிவானதாக இருக்கிறது. அது நான்காவதா சொல்றேன், இன்னொரு இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுகிறது? ஞானம் வீண் கவலை கொள்ளாது. ஞானம் வீண் கவலை கொள்ளாது. மீண்டுமாக நம்ம இன்றைக்கு யாருக்கு யாருக்கு இருக்கிற சண்டையை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. ஞானமா அறிவா அப்படின்னு பட்டிமன்றத்துக்குள்ளே தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது. வீண் கவலை கொள்ளாது. இயேசு ஞானத்தால் நிரப்பப்பட்டவராக இருந்ததனால்தான், ஞானத்தினால் நிரப்பப்பட்டவராக இருந்ததனால்தான் அவர் உணவை பற்றி கவலை கொள்ளவில்லை, உறவினர்களை பற்றி கவலை கொள்ளவில்லை, மற்றவர்கள் சொல்லுகிற அவப்பேச்சை பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை. என் பணி இறையரசு பணி, அந்த பணிக்குள் இந்த உலகத்தை நான் ஆதாயமாக்க வேண்டும், இல்லாதவர் இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும், எல்லாரும் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்கிற ஒரு உணர்வை கொண்டு வர வேண்டும் என்கிறதில் அவர் தெளிவாக பயணித்துக் கொண்டிருந்தார். ஒருபோதும் கவலை கொள்ளவில்லை. யோசித்து பாருங்கள். இறக்கிற நாள் தெரிந்துவிட்டால் வாழுகிற நாள் நரகமாய் போய்விடும். இறக்கிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழுகிற நாள் நரகமாய் போய்விடும். இந்த உலகத்திலேயே இறக்கிற நாள் தெரிந்து பிறந்த ஒரு மனிதர் இயேசு மட்டும்தான். ஆனால் அவர் கவலை கொள்ளவே இல்லை. ஏனென்று சொன்னால், அவருக்குள் இருந்த அந்த ஞானம், அவர் ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியில் வளர்ந்தார் அல்லவா, அவருக்குள் இருந்த ஞானம் அவற்றையெல்லாம் கடந்து அவரை பணி செய்தது. ஐந்தாவது முக்கியமானது, ஞானம் எல்லாவற்றையும் முடிவக்கூடியது. அதற்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லணும்னா, ஞானத்தை எவராலும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஞானத்தை எதிர்த்து நிற்க முடியாது. இதெல்லாம் ஞானத்துடைய பன்முகங்களாக இருக்கிறது. சரி, இந்த ஞானம் இந்த அளவிற்கு தனித்தன்மையோடு மன அமைதி தரக்கூடியதாக, தெளிவானதாக, வீண் பெருமை கொள்ளாததாக, யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு இந்த ஞானம் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது பிறக்கிற இடம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது ஊற்றெடுக்கிற இடம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய வாசகம் 7வது அதிகாரத்தின் 25வது வசனம் சொல்லுகிறது, கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி. ஞானம் என்பது கடவுளுடைய அந்த ஆற்றலிலிருந்து புறப்படக்கூடிய ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு, இதுதான் ஞானம் என்று சொல்லுகிறது. அது எங்கிருந்து வருகிறதோ அதன் தன்மையை பொறுத்து நம்மால் சொல்ல முடிகிறது. அதனால் தான் இந்த ஞானத்திற்கு இன்னொரு குணமாக சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், அது எல்லாவற்றையும் மூடுருவி செல்லக்கூடியது. கடவுள் உருவமற்றவராக இருக்கிறார், அவர் தூம்பிலும் துருவிலும் இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், அகரமும் நகரமுமாக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா. கடவுளுடைய 6 லட்சணங்களில் இவற்றை எல்லாம் நாம் சொல்லுகிறோம். இவை எல்லாமே ஞானத்திற்கு பொருந்தும். ஏனென்று சொன்னால், இந்த ஞானம் கடவுளிடம் இருந்து வருகிறது. அப்போ கடவுளிடம் இருந்து வருகிற ஞானம் ஒரு தகப்பனுக்குரிய ஒரு ஒரு உணர்வுகள், குணநலன்கள் எப்படி பிள்ளைக்கு இருக்குமோ, அது விரும்பியும் விரும்பாமலும் அந்த ஜீன் வழியாக எப்படி ஒரு தகப்பனுடைய குணநலங்கள் பிள்ளைக்கு கடத்தப்படுகிறதோ, அதே போல கடவுளிடம் இருந்து பிறக்கிற இந்த ஞானத்திற்கும் அது அதே குணங்களை கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஊடுருவக்கூடியது. இன்றைய வாசகம் சொல்கிறது, ஞானம் எல்லாவற்றையும் ஊடுருவக்கூடியதாக இருக்கிறது. காற்று எல்லா இடத்துலையும் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் காற்று எல்லா இடத்துலையும் இருக்கிறதா? காற்று இல்லாத இடம் என்ற ஒரு இடத்தை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நம்மால் உருவாக்க முடியும். ஆனால் இந்த ஞானம் இல்லாத இடம் எதுவும் இல்லை. அது கண்ணாடிக்குள்ளேயும் போகும், அது மரக்கட்டைக்குள்ளேயும் போகும், கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கும் போகும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் போகும். இப்படி எல்லா இடத்தையும் ஊடுருவக்கூடியதாக இந்த ஞானம் இருக்கிறது. கடவுளிடம் இருந்து வருவதால் மாசுபட்டது எதையும் அதற்குள் நுழையவே முடியாது. பார்த்துக்கோங்க, இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையின் தான் சொல்கிறது, கடவுள் மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் அசுத்தம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவருக்குள் தீமை இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அவருக்குள் தேவையற்ற காரியங்கள் உள்ளே செல்ல முடியுமா? அதுபோல தான் ஞானத்திற்குள் எதுவுமே செல்ல முடியாது. தீமை எதுவும் ஞானத்தை புழக்கவே முடியாது என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய நண்பராக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஞானத்தை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தின் 27-28 வசனம் சொல்கிறது, ஞானமுள்ளவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானம் யாருக்கு இருக்கிறது? ஞானம் உள்ளவர்கள் கடவுளின் நண்பர்கள் ஆகிறார்கள், இறைவாக்கினர்கள் ஆகிறார்கள். ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எவர் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது கடவுள் அன்பு செலுத்துவது போல வேறு எவர் மீதும் ஆண்டவர் அன்பு செலுத்துவது இல்லை. இதோட என்ன பெரிய ஒரு சாட்சி தேவைப்படுகிறது? அல்லது ஞானத்தோடு வாழ்வதில் எனக்கு கிடைக்க போகிற பலன் என்ன? இந்த உலகமே அறிவு அறிவு என்று தானே ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னை மட்டும் நீங்கள் ஏன் ஃபாதர் ஞானத்தை தேட சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இங்கே இருக்குங்க பதில். பதில் இங்கே தான் இருக்குது. என்ன சொல்கிறது? கடவுள் ஞானத்தோடு செயல்படுகிறவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு யாரையுமே அவர் அன்பு செலுத்துவதில்லை என்று இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோமே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள், இன்றைக்கி நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ, நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைங்க விரும்புதோ இல்லையோ, நம்ம பேர பிள்ளைங்க விரும்புதுகளோ இல்லையோ, நம்ம சொந்த சொத்து விரும்புதோ இல்லையோ, நம்ம எல்லாரும் ஒரு விதத்தில் அறிவை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. இன்றைக்கி வந்து புதிய புதிய கல்வி முறைகள்லாம் வருகிறதே, தமிழ் வழி கல்வி, தாய்மொழி கல்விலாம் இன்றைக்கி மாறி மறுவி ஆங்கில வழி கல்வி, அதுலேயும் பலவிதமான கல்வி முறைகள், தேசிய கல்வி, மாநில கல்வி, ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இன்டர்நேஷ்னல் போர்டு, எந்த போர்டு வேணாலும் வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா போர்டுமே நமக்கு எதை சொல்லுகிறதுன்னா அறிவை நோக்கி ஓடு ஓடு என்று தான் சொல்லுகிறது. அறிவை நோக்கி ஓடு. இந்த அறிவு தேடல் தான் இன்றைக்கு இந்த அகிலத்தில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம். அணுவை கண்டுபிடித்தது ஞானமா? அறிவு தான் கண்டுபிடித்தது. தவறென்று சொல்லவில்லை, ஒரு காரியத்தை அறிவு கண்டுபிடிக்கிறது, ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிவு நமக்கு சொல்லித்தரதில்லைங்க. அது நமக்கு சொல்லித்தரதே இல்லை. அணுவை கண்டுபிடித்தான் மனிதன், அறிவால் கண்டுபிடித்தான், ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவே சொன்னதனால் தான் இந்த பிரச்சனை. அது ஞானம் சொல்லியிருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு ஜப்பானில் இவ்வளோ பெரிய ஒரு குண்டுபிடிப்பு இன்றைக்கு நடந்திருக்காது. அதுபோல தான் இன்றைக்கு செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, செல்ஃபோனை அறிவு தான் கண்டுபிடித்தது. நான் அடித்து சொல்கிறேன், அறிவால் தான், இன்டலெக்சுவல் பீப்புள் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த செல்ஃபோன் அறிவால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துச்சுன்னு, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அழிவை நோக்கி தான் சொல்லி கொடுக்கும், அதே சொல்லி. ஆனால் ஞானம் அந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு நமக்கு சொல்லும், செல்ஃபோன் இது நல்லது, எந்த காரியத்துக்கு நல்லது, எந்த காரியத்துக்கு கெட்டது. செல்ஃபோன் நம்ம அன்றாடம் பயன்படுத்தணும், எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், செல்ஃபோன் நல்லது அப்படின்றத நமக்கு அது சொல்லி கொடுக்கும். செல்ஃபோன் நல்லது தான், எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி இந்த மாஸ் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, குறிப்பாக அந்த லாக்டவுன் காலத்தில் நம்மளை இணைத்தது எல்லாமே இந்த செல்ஃபோன் தான். அதை வச்சு தான் நம்ம யூடியூப்பில் மாஸ் பார்க்குறோம், நீங்கள் எங்களோடு தொடர்பில் இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களோடு தொடர்பு இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது இந்த ஃபோன் தான், செல்ஃபோன் தான். அதே செல்ஃபோன் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உங்களை வீட்டுக்குள்ளேயே தனி மனுஷனை ஆக்கி வச்சுருக்குது. யோசிச்சு பாருங்கள், எங்கோ இருக்கிற எங்களுடைய திருப்பலியை அல்லது இந்த கடவுளுடைய அருளை தேடி காண வேண்டும் என்கிற அவளோடு இருந்த மக்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாத அந்த சூழ்நிலையில் இது போன்ற அலைபேசியில், யூடியூப் சேனலில், கேசி ட்ரிச்சி சேனலில் டெய்லி மாஸ் தர்றாங்களாமே, குருக்கள் திருப்பலி தருகிறார்களாம், நல்ல மரகுரை கொடுக்கிறார்களாம் அப்படின்றத உங்களை தேடி கண்டுபிடிக்க வச்சது உங்கள் ஞானம். அந்த ஞானம் தான் உங்களை கொண்டு வந்த இடத்துல நிப்பாட்டுச்சு. நம்மளை தொடர்பை கொண்டு வந்து கொடுத்தது இந்த செல்ஃபோன். அதுக்கு ஞானம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கும் போத அதே செல்ஃபோனில் தேவையற்ற காரியங்களை பார்ப்பதற்கும் கேளிக்கையான காரியங்களை பார்ப்பதற்கும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு அதிகமான நேரத்தை செலவிடு அப்படின்னு சொல்கிறது அறிவு சொல்லுங்கள். எப்பவுமே உலகத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் எப்படி ஒரு சண்டை இருக்கிறதோ, இருளுக்கும் பகலுக்கும் எப்படி ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறதோ, அதே போல் ஞானத்திற்கும் அறிவுக்கும் ஒரு சண்டை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அறிவு தவறென்று சொல்வது அல்ல, ஆனால் அந்த அறிவு எந்த அளவுக்கு போக வேண்டும், எந்த நிலையில் அதை நிறுத்தி வைக்க வேண்டும், எவ்வளவு தூரம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது ஞானம். பாருங்கள், அதனால தான் நமக்கு ஞான உபதேச வகுப்புகள் இருந்துச்சு. ஒரு அடிப்படையான கேள்வி நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் சரி, இன்றைக்கி லாக்டவுன் முடிஞ்சு கூட பல பங்குகளில் இன்னும் மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பிக்கப்படவே இல்லை, மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பிக்கப்படவே இல்லை. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் பிள்ளைங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ் இல்லை. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் கொடுக்கலன்னு கோவப்படுற ஆதங்கப்படுற ஆத்தாக்கள் அப்பாக்கள் இருக்கிறாங்கங்க, எனக்கு தெரிய இருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு எனக்கு என் பிள்ளைக்கு ஆன்லைன் கிளாஸ் கிடைக்கலையே, இந்த என் பிள்ளை வந்து டியூஷன் சேர்த்து விடணுமே, 2 வருஷம் பள்ளிக்கு போகலையே, அது என்ன ஆகும், அதோடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு 2 வருஷமாக ஞானதேச கிளாஸ் இல்லை ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு என் பிள்ளை போக முடியல, கேட்டகிரிஸத்துக்கு என் பிள்ளை அனுப்ப முடியல, அதுக்கு ஏதாவது மாற்று வழி செய்யுங்க ஃபாதர்னு சொல்லி மக்கள் யாரும் பங்குசாமியரை வந்து கேட்கல அப்படின்னா, டிப்பிக்கலி இட் இஸ் ப்ரூவ்டு தட் வி ஆர் ஆல் கோயிங் பிகைண்ட் தி நாலேஜ், நாட் பிகைண்ட் தி விஸ்டம். அப்போ எவ்வளோ தூரம் தேவைப்படுது பாருங்கள். இந்த அறிவு பிள்ளைகளுக்கு வளர 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 நாளைக்கு அறிவார்ந்த விதத்தில் அந்த பிள்ளை யோசிக்குமா இல்லையா? கஷ்டப்பட்டு அந்த குழந்தை படிக்குது, படித்து வந்து சம்பாதிக்குது, சம்பாரித்த காசை தேவையில்லாமல் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு செலவழிக்க கூடாதுன்னு அந்த அறிவு சொல்லும். எதுக்கு தேவையில்லை, அவங்க அப்பா அம்மா தூக்கி தர்ற, நீ கல்யாணம் பண்ணிட்டே இல்லை, உனக்கு பிள்ளை குட்டி இருக்குல்ல, உனக்கு ஒன்று அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, போய் நிம்மதியாக பிள்ளைகளோட சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ஜென்மத்தை நல்லா கழிச்சுட்டு போன அறிவு சொல்லும். அதே பிள்ளைக்கு நம்ம ஞானத்தை கொடுத்துருந்தோம்னா, நீ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் உன்னை பெற்று வளர்த்து உருவாக்குனது உங்கள் அப்பா அம்மா. அவங்களுடைய கண்ணீரில் உன்னால் வாழ முடியுமா? அவங்களுடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? அவங்க இல்லைன்னா நீ இன்னைக்கு வந்திருப்பியா அப்படின்றதெல்லாம் யார் சொல்லுவா அப்படின்னா, இந்த ஞானம் தான் சொல்லும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொடுக்கிற அறிவு உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியும், நீங்கள் கொடுக்கிற ஞானம் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிறிய சிந்தனையை நீங்கள் இன்றைக்கு பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால் அதுவே ஞானமான ஒரு காரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்த்தீங்கன்னா அதில் இறையரசை பற்றி சொல்லுகிறது. கொஞ்சம் உதாரணங்கள் அதிகமாக உள்ள பகுதி தான். இந்த இறையரசு என்பதே வெளிப்படையாக தெரியாது என்பதை நற்செய்தி சொல்கிறது. வெளிப்படையாய் தெரியாமல் இருக்கிற அந்த இறை அரசு பற்றி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நான் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தன்னகப்படுத்தி கொள்ள, தன்மையப்படுத்தி கொள்ள எனக்கு ஞானம் தேவை, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள் என்று இயேசு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். ஆக அன்பு பிள்ளைகளே, நான் தொடக்கத்தில் சொன்னதையே சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நண்பர்கள் தேவை இல்லை என்று சொல்வதற்கில் நண்பனை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. எனக்கு இருக்கிற நண்பன், எனக்கும் நண்பர் இருக்கிறார், உங்களுக்கு நண்பர் இருக்கிறார், எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தனும் நண்பனாகணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பிடிச்ச காரியங்கள் நமக்கும் பிடித்ததாக இருக்கிறான். யாரை நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம், லைக் மைண்டடாக இருக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒத்துப்போகணும். இப்போ எனக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட், யாராவது ஸ்போர்ட்ஸை பற்றி ஆர்வம் பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு வரும். ஒருவேளை ஒரு சில பேருக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அந்த சினிமாவை பற்றி பேசக்கூடிய நண்பராக மாறுவாங்க. ஒரு சில பேர் காஸ்மெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த காஸ்மெட்டிக்ஸை பற்றி பேசினாங்களா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் மைண்டடாகவே பேசுவாங்க, ஒரு சில பேர் டெக்னாலஜிகள் பேசிட்டா இருப்பாங்க, அதை பய மையப்படுத்தி யாராவது வர்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவளுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வருவதற்கு காரணமாக இருக்கும். எனக்கு இயேசுவை நண்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது நான் இயேசுடைய நண்பராக வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் ஞானம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் ஞானத்தின் இருப்பிடமாக அல்லது ஞானத்தினுடைய மறுவுருவமாக என் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய நண்பனாக நான் ஆக வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் அந்த ஞானம் பிறக்க வேண்டும், ஞானத்திற்கான தேடல் வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த வாசகங்கள் மூலமாக சொல்லுகிறார். நீங்களும் கடவுளின் நண்பராகலாம் ஞானம் இருந்தால். ஆமேன்.
வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் இந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் இந்தன் உள்ளம் தலைவா, உள்ள கூடாதையெல்லாம் கேடத்துள் வந்தேன். அதில் நல்லவை அனைத்தையும் பூவன்று தந்தேன். என்னையே சீடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னையே சீடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா.
இன் அன்பு